ఓం నమో భగవదే వాసుదేవాయ ఓం నమో భగవదే వాసుదేవాయ ఓం నమో భగవదే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చైవం నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తదో జయముదీరే నష్టప్రాయేషు అవత్రేషు నిత్యం భాగవత సేవయాం భగవదీయం ఉత్తమ శ్లోకే భక్తిం భవతి నైష్టికీ. శ్రీమద్ భాగం కాండం 8 అధ్యాయం 18 కుల్లావతారమైన భగవాన్ వామనదేవర్ పదం 29 శ్రీ బలిర్వాచ స్వాగతం తే నమస్తుభ్యం బ్రహ్మన్ కిం కరవామదే బ్రహ్మర్షీణాం తవ సాశాన్ మన్యే త్వార్యవభూతరం. బలిమహారాజன் பிறகு வாமனதேவனுக்கு கூறினார், பிராமணரே, எனது இதயபூர்வமான வரவேற்பையும் மரியாதைக்குரிய வணக்கங்களையும் உமக்கு நான் அளிக்கிறேன். உமக்கு எங்களால் ஆக வேண்டியதை கைவுக்கு வந்து கூறுவீராக. சிறந்த பிராமண ரிஷிகளின் தவஸ்வரூபியாக உம்மை நாங்கள் கருதுகிறோம். 30 అద్యన పితరస్తృప్తా అద్యన భావిదం కులం అద్య స్విష్ట కర్తురయం యద్ భవాన్ ఆగదో గృహాన్. ఎంబర్మానే, ఎమది ఇల్లతిల్ నీర్ అన్బోడు ఎలుందలి ఇర్పదాళ్, ఎనది మున్నోర్గల్ అనేవరం దృప్తి అడిగినర్, எங்களது குடும்பமும் வம்சமும் முழுவதும் புனிதமடைந்துள்ளது. மேலும் உமது வருகையினால் நாங்கள் இயற்றும் யாகமும் இப்போது நிறைவேறுகிறது. பதம் 31 மே சுகதாயதா விதி ద్విజాత్మజ త్వచ్చరణావనీన జనై తదాం హసో వార్వీర్యం సభూరకో తదా పునీదా తునుభి పదైస్తవ. బ్రాహ్మణపుత్రి, శాస్త్రవిధులకు ఏర్ప தியாகத்தி என்று கொழுந்து விட்டெறிகின்றது. மேலும் உமது தாமரை பாதங்களை கழுவிய நீரால் எனது வாழ்வின் எல்லா பாவலைகளிலிருந்தும் நான் விடுபட்டுள்ளேன். எம்பெருமானே, உமது சிறிய தாமரை பாதங்கள் தொட்டதால் உலகம் முழுவதுமே புனிதமடைந்தது. 32 విప్రసుదానుదర్గయే కాంకాంచనం కుణవత్తామమృష్టం తతానబేయం ఉదవా విప్రగణ్యాం గ్రామాన్ స్మృతాన్ తురగాన్ కజాన్ వా ததாம் ததார்த்தம சம்ப்ரதீச்ச. பிராமணபுத்திரரே, என்னிடம் எதையோ கேட்கும் நோக்கத்துடன் நீர் இங்கு வந்திருப்பதாக தெரிகிறது. ஆகவே எதை வேண்டுமானாலும் என்னிடமிருந்து நீர் பெற்றுக்கொள்ளலாம். வழிபாட்டுக்குரியவர்களில் மிகச்சிறந்தவர் தாங்கள். என்னிடமிருந்து ஒரு பசுவையோ தங்கத்தையோ தேவையான பொருட்களை கொண்டது ஒரு வீட்டையோ சுவையான உணவு மற்றும் பானத்தையோ உமது மனைவியாக ஒரு பிராமண புத்திரியையோ செல்வம் குளிக்கும் கிராமங்களையோ குதிரைகளையோ யானைகளையோ ரதங்களையோ அல்லது நீர் விரும்புவதையெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம். அத்தியாயம் 19. பகவான் வாமன தேவர் பலிமகாராஜனிடம் யாசித்தல். ஸ்ரீ சுகவாச்ச இதி வைரோச்சனோ வாக்கியம் தர்மயுக்தம் சுன்ருதம் நிசம்ய பகவான் பிரீத பிரதிநந்தேதம் அப்ரவீம். சுகதேவ் கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார். பலிமகாராஜன் இன்பமூட்டும் வகையில் பேசுவதை கேட்ட முழுமர் கடவுளாகிய வாமன தேவர் மிகவும் திருப்தி அடைந்தார். அவரது பேச்சு மத கொள்கைகளுக்கு ஏற்ப இருந்ததுவே இதற்கு காரணமாகும். இவ்வாறாக பகவான் அவரை புகழத் துவங்கினார். ஸ்ரீ பகவான் வாச்ச வசஸ்தவை தஜ்ஜனதேவ சுன்ருதம் கோசிதம் தர்மயுதம் யசஸ்கரம் யஷ்ய பிரமாணம் பிரகவ சாம்பராயே பதாமக குலவிருத்த பிரசாந்த. ஒளிபரப்பம்பலியவர் சில பிரபாக்கிட்ட பரமபுருஷ பகவான் கூறினார். ராஜனே, நீர் உண்மையாகவே உயர்ந்தவராவீர். ஏனெனில் தற்போதுள்ள உமது ஆலோசகர்கள் பிரிகு வம்சத்தை சேர்ந்த பிராமணர்கள் என்பதுடன் உமது எதிர்கால போதகராக அமைதியே சொரூபமானவரும் வணக்கத்துக்குரியவரும் உமது பாட்டனராகிய பிரகலாத மகாராஜன் இருக்கப் போகிறார். உமது கூற்றுக்கள் உண்மையாகவும் மத கோட்பாடுகளுக்கு முற்றிலும் ஏற்புடையாகவும் உள்ளன. அவை உமது குடும்ப ஒழுக்கத்தை காப்பவையாக இருக்கின்றன. மேலும் உமது கீர்த்தியையும் அதிகரிக்கின்றன. பொருளுரை. பிரகலாத மகாராஜன் தூய பக்தருக்குரிய ஒரு சிறந்த உதாரணம் ஆவார். பிரகலாத மகாராஜன் வயது முதிர்ந்தவர் என்ற போதிலும் தமது குடும்பத்தில் குறிப்பாக தமது பேரனான பலிமகாராஜனிடம் அதிக பற்று வைத்திருப்பதால் அவர் எப்படி சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடும் என்று சில வாதிடக்கூடும். எனவே இச்சுலகம் பிரசாந்த என்ற சொல்லை உபயோகிக்கிறது. பக்தர் ஒருவர் எப்போதும் நிதான புத்தியுள்ளவராக இருக்கிறார். எச்சூழ்நிலையிலும் அவர் கலக்கமடைவதில்லை. பக்தர் ஒருவர் பௌதிக உடைமைகளை துறக்காமல் இல்லற வாழ்விலேயே தொடர்ந்து இருந்தாலும் பகவான் அவருக்குள்ள தூய பக்தியினால் அவரை பிரசாந்தர் அல்லது நிதான புத்தியுள்ளவர் என்றே கருத வேண்டும். ஆகவே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார். கிம் விப்ர கிவ சந்நியாசி சூத்திர கேனே நய ஏ கிருஷ்ண தத்துவ வேத்தா சே குரு ஹய. ஒருவர் பிராமணராகவோ சன்னியாசியாகவோ அல்லது சூத்திரராக இருந்தாலும் அவர் கிருஷ்ணவிஞானத்தை அறிந்திருப்பாரானால் அவரது சமூக அந்தஸ்து என்னவாக இருந்தாலும் அவரை குருவாக மதிக்க வேண்டும். இவ்வாறாக பிரகலாத மகாராஜன் எல்லா சூழ்நிலையிலும் ஒரு குருவாகவே இருக்கிறார். தேவைக்கதிகமாக ஒரு எதையும் கேட்கக்கூடாது என்று இங்கு சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பகவான் வாமன தேவர் உணர்த்துகிறார். பலிமகாராஜன் எதையும் கொடுக்க தயாராக இருந்த போதிலும் வாமனர் 3 அடி நிலத்தை மட்டுமே யாசித்தார். नमो विष्णुपदाय कृष्णस्य बोले सुमदे भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधरा श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण ஒளிபரப்பில் சொன்ன பரம உஷபவான் கூறினார், ராஜனே நீர் உண்மையாகவே உயர்ந்தவராவீர். ஏனெனில் தற்போது நமது ஆலோசகர்கள் பிரஜின் வம்சத்தை சேர்ந்த பிராமணர்கள் என்பதுடன் உமது எதிர்கால போதகராக அமைதிய சுரூபமானவரும் வணக்கத்திற்குரியவரும் உமது பாட்டனாருமாகிய பிரகலாத மகாராஜன் இருக்கப் போகிறார். உமது கூட்டுக்கள் உண்மையானவையாகவும் மத கோட்பாடுகளுக்கு முற்றிலும் ஏற்புடையவையாகவும் உள்ளன. அவை உமது குடும்ப ஒழுக்கத்தை காப்பவையாக இருக்கின்றன. மேலும் உமது கீர்த்தியையும் அதிகரிக்கின்றன. இல்ல பலி மகாராஜா வந்து வாமன அவதாரம் முடிஞ்சவனே வாமனரை வந்து பாடுறார். இந்த நாலு ஸ்லோகம் 29-32 பிராமணர் வந்து குள்ள பிராமண வடிவத்தில் வர்றார். அன்னாடி நான் சந்தோஷப்படுறேன், குடும்பத்தில் முன்னோர்கள் எல்லாரும் பித்திருக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க, எங்க யாகமும் நிறைய பெறுது. அன்னாடி பாவங்கள்லாம் விடுபட்டேன், உங்களை வரவேற்றது நாடி இந்த மாதிரி அன்போட வரவேற்று பிறகு நீங்க ஏதோ என்னட்ட கேட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. அன்னாடி அது எதுவா இருந்தாலும் கேட்டுக்கோங்க, என்னட்டு வந்து சந்தோஷமா பாருங்க. பிரமாணம் பிராமணருக்கு வந்து பசு தேவ யாகம் நடக்கு இல்ல தங்கம் தேவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கவோ இதுக்கோ இதுக்கோ தங்கம் தேவை இல்ல தங்குறக்கு ஒரு வீடு தேவைப்படலாம் இல்ல கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பிராமண பெண் தேவைப்படலாம். அவங்க வந்து எதுவுமே சேர்த்து வைக்காத நாடி இது சத்திரியர்களான அரசனோட கடமை. ஏன்னா பிராமணரோட கடமை வந்து பணத்துக்குரிய அலையக்கூடாது. ஏன்னா பணத்தை குறி அலையும் போது அவங்க நிறைய ஆன்ம ஞானத்தை தர முடியாது. அவங்க வந்து குடும்பத்தை பத்தியோ இல்ல தன்னுடைய சொந்த வாழ்க்கையை பத்தியோ எதுவுமே அவங்க கவலைப்படாது. எல்லா மக்களோட நன்மைக்காகவும் எல்லாரோட ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் பாடுபடணும். அவங்க எந்த காலத்திலையும் பெரிய சொத்தோ இதோ சேர்த்து வைக்க கூடாது. அதே மாதிரி அவங்க பகவான்கிட்ட வேண்டுதலும் தனக்காக எதுவும் வேண்டக்கூடாது. இந்த மாதிரி பக்குவம் இருந்தாதான் உண்மையான ஆன்ம ஞானத்தை மற்றவங்களுக்கு எடுத்து தர முடியும். இந்த குணாதிசயங்கள்லாம் ஒருத்தர் இருக்கணும்ன்ற நாடி பலி மகாராஜா வந்து தன்னிட்ட வந்து நிக்கிறாருன்னா ஏதோ தேவைப்படுது. அதனால அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லி இவர் கேட்கிறார். முக்கியமா வந்து இந்த ஸ்லோகங்கள்ல வந்து அடுத்து பலி மகாராஜா சொன்ன கேட்டு இவர் சுகரிஷி சாரி பகவான் வாமனர் வந்து நீ சொன்னா சரி உன் குலப்பெருமைப்படி நடக்கிறேன். முக்கியமா அந்த கால பண்பாடுனா ஒருத்தர் ஆட்சி பொறுப்புலயோ அரசுலயோ குடும்ப வாழ்க்கையிலோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து மற்ற சமுதாயத்தை காப்பாற்றணும், அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் பண்ணித்தரணும். உதாரணமா அரசாட்சியில இருந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடமை அதிகம். அரசாட்சின்னா சத்திரிய தன்மை, சண்டை போட்டு பாதுகாக்கணும், மற்ற மூணு அமைப்பினரையும் பாதுகாக்கணும், எல்லாம் ஒழுங்கு நடக்கிற மாதிரி பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையானதையும் கொடுக்கணும். இது சமுதாய கடமை. பலி மகாராஜா வந்து மகாராஜாவா இருக்காரு, பிரகலாத மகாராஜாவோட பையன் விரோச்சனம், விரோச்சனம் பையன் பலி மகாராஜா. அசுர குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் வந்து பகவானோட தூய பக்தராகவும் அந்த சாஸ்திர தர்மங்களுக்கு பின்பற்றி நடக்கிறாங்க. இந்த பரம்பரையே வித்தியாசமான பரம்பரை. பலி பிரகலாத மகாராஜா விரோச்சனம் பலி மகாராஜா ஆனாடி நீ பரம்பரைக்கு ஏத்த மாதிரி நீ நடக்கிறேன்னு பகவான் பாராட்டுறாரு. பெருமை அடைகிற மாதிரி நீ நடக்கிறேன்னு. பெருமை என்னன்னா அவங்கவுங்க பொறுப்பா, அவங்கவுங்க காப்பாத்தணும், யார காப்பாத்தணுமோ அவங்க காப்பாற்ற, அவங்கவுங்க கடமை அவங்கவுங்க செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல தந்தையார் வந்து குடும்ப பாதுகாப்பும் குடும்பத்துக்கு தேவையான வருமானத்தையும் கொண்டு வராரு, தாயார் வந்து பிள்ளைகளை வளர்க்கவும் அவங்களுக்கு உணவளிக்கவும் அவங்களுக்கு வேண்டிய பக்தி நெறிகளை காட்டவும் உதவி செய்யறாங்க. குழந்தைய வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்குது, ஏன்னா அப்பா அம்மா பாத்துக்கிறனாரு. இதே மாதிரி சமுதாயத்திலையும் ஒவ்வொரு பிரிவினரும் காசு பணம் வச்சிருக்க அனுமதிக்கப்படுறாங்க. இந்த சத்திரியரோ குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் சுக வாழ்க்கையும் அனுமதிக்கப்படுது. ஆனா இதுக்கு காம்பன்சேஷனா அவங்க வந்து இதுல இருந்து விலகி இருக்கிற சமுதாயத்தினரும் உதவி செய்யறோம் அவங்களுக்கு. உதாரணத்துக்கு பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ இல்ல வானப்பிரஸ்தரோ இவங்க வந்து பணம் வச்சிருக்க கூடாது, இல்ல வசதிகளை தேடக்கூடாது. அதனால அவங்களுக்கு வேண்டியதை வந்து அவங்க நிறைவேற்றணும். இதுதான் சமுதாய கடமை. எப்படி வயசானவங்க வந்து எல்லா பொறுப்பையும் விட்டுட்டு பணங்கனெல்லாம் பிள்ளைய பேர பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு அவங்க தனியா இருக்காங்க எந்த இதுவும் இல்லாம, அதனால அவங்கள காப்பாத்துறது பிள்ளைய பேர பிள்ளைய பொறுப்பாது. அதே மாதிரி வானப்பிரஸ்தான் நிலையில வந்து இவங்க வந்து எல்லா அதையும் விட்டுட்டு பகவானே சரணடைஞ்சு நிக்கிற நாடி சமுதாயத்தோட மற்ற பிரிவினரான குடும்பத்தில இருந்து வருமானம் சம்பாதிச்சு வாழ்க்கையில வாழ்ந்து எல்லா வசதிகளோடையும் இருக்கிறவங்க கடமை வந்து அவங்கள வழி நடத்தணும். அவங்களே சன்னியாசி பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா பிள்ளைங்க மாதிரி, வானப்பஸ்த சன்னியாசினா இது மாதிரி நம்ம வயசானவங்க மாதிரி, பெற்றோர் மூத்தோர் மாதிரி. இந்த மாதிரி சமுதாயம் வந்து அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம சமுதாயம் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து சமுதாயத்துல வந்து மிகப்பெரிய பொறுப்புல இருக்கான சத்திரியர்கள் அவங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில இருக்கிறாங்க. ஏன்னா மேனேஜ் பண்ணணும்னா பெண்கள் எல்லாரும் சேர்த்து மேனேஜ் பண்ணணும். அதனாடி அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்றாங்க, வசதிகள் இருக்கு, பெரிய மாளிகைகள் இருக்கு, பெரிய வசதிகள் இருக்கு. ஆனா அத்தனையும் அடுத்தவங்களுக்கு சேவை பண்றதுக்கு மித்த மூணு பேருக்கு, வானப்பிரஸ்தா சன்னியாசா பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரின்ற குழந்தைங்க மாதிரி அவங்கள பக்குவப்படுத்தி கொண்டு வரணும். அவங்களும் மனம் தேடக்கூடாது. ஆனா இந்த மூணு பேரும் மனம் தேடக்கூடாது. பிரம்மச்சாரியும் மனம் தேடக்கூடாது, வானப்பிரஸ்தான் மனம் தேடக்கூடாது, சன்னியாசியும் மனம் தேடக்கூடாது. சொத்து சேர்த்து வைக்கக்கூடாது. ஏன் சொத்து சேர்த்து வைக்கக்கூடாது? இந்த மூணு பேரும் ஏன் சொத்து சேர்க்கக்கூடாது? பிரம்மச்சாரி ஏன் சேர்த்து வைக்க கூடாது? பிரம்மச்சாரி ஏன் சொத்து சேர்த்து வைக்க கூடாது? எது கூட சென்சுக்கர் அடிகேஷன் வேற இன்னும் நல்லா இருந்துச்சு. ஆ பக்தின்ற ஒரே சிந்தனை போயிடும். ஆன்மீக தரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அர்த்தம் இருக்கு. மெயினா வந்து பணத்துல குறியா இருந்தா மத்தது போயிடும். அதனாடி அந்த பணம் வந்து பிழைநிம்பத்தில் ஈடுபடுத்தவும் இதா இருக்கு. சொன்ன மாதிரி ஆன்மீக தரங்களும் பக்தியில முன்னேறக்கும் தடையா இருக்கு. ரெண்டாவது கவனம் வந்து ஒரு படிக்கிற பிள்ளையோட கவனம் வந்து படிப்புல இருக்கணும். ஸ்கூல்ல சேர்ந்து ஒரு பிள்ளை படிக்குது, அதுக்கு 1000 கவனம் இருந்துச்சுன்னா படிப்பு ஏறாது. குடும்ப பிரச்சனையோ பண பிரச்சனையோ சொத்து சொத்து சேர்க்கணும். அதே மாதிரி பிரம்மச்சாரினா மாணவர் ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டூடெண்ட், ஆன்மீக சாதகன் இல்ல ஸ்டூடெண்ட், அதுல வந்து ரொம்ப தீவிரமா படிக்க வேண்டிய டைம். பேஸ்மெண்ட் போடுற மாதிரி, அஸ்வாரம் போடுற மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆகும், ஆஸ்டரிட்டி ஆகும், எல்லா எசன்ஸையும் படிக்க வேண்டிய டைம். அந்த டைம்ல வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப ஆஸ்டரிட்டியாகவும் எளிமையாகவும் இருக்க கத்துக்கணும். அதுல எல்லா நற்குணங்களும் கத்துக்கணும், எல்லா பக்தி மார்க்கமும் கத்துக்கணும். இது வந்து பிரம்மச்சாரி ஸ்டேஜில் ரொம்ப முக்கியமானது. அதனாடி அவங்களுக்கு வந்து துளி கூட இந்த பண சேர்ப்போ சுகம் அனுபவிக்கிறதோ வேண்டாம்னு ஒதுக்கப்படுது. காரணம் வந்து சுகம் அனுபவிச்சுன்னா பிள்ளைகளுக்கு வந்து சுகம் ரொம்ப கொடுத்தா படிப்பு வராது. அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் ரொம்ப சுலக சுகங்கள், பணமும் வசமும் வசதியும் எல்லாம் இருந்துச்சுன்னா ஆன்மீகம் ஏறாது. அதனால அவங்க வந்து பெரும்பாலும் குருகுலத்துல போய் அந்த ஆசு அவங்க முனிவர்கள் எங்கிட்ட காட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு சேவை செஞ்சு கத்துக்கணும். அப்படிதான் அரண்மனைக்கு வந்து சொல்லித்தர மாட்டாங்க யாரும், உங்க குருகுலம் தேடி போகணும், ராஜபுத்திரனா இருந்தாலும். இதனாடி பிரம்மச்சாரி வந்து எந்த ஸ்டேஜ்லயும் இந்த உணக்கூடாது. சரி, இவங்க ரைட்டு, வானப்பிரஸ்தம் சன்னியாசம் ஏன் வந்த மாதிரி கூடாதுன்னு சொல்றாங்க. வானப்பிரஸ்த சன்னியாசாக்கு ஏன் இந்த பணம் என்பது இதெல்லாம் வசதியெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லுது. அதாவது இப்ப வாழ்ந்த வாழ்க்கைய மறக்கணும். கிரகஸ்த வாழ்க்கையில சுகமா எல்லாம் வாழ்ந்து எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை இன்னும் வசதியிலும் வாய்ப்பும் சாகர மட்டும் கண்டினியூ ஆயிட்டே இருந்தா அளந்து விடுபட முடியாது. பேருக்கு வானப்பிரஸ்தான்னு சொன்னாலும் எல்லா வசதிகளும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தா, வானப்பிரஸ்த சன்னியாசன்னு அனுபவிச்சுட்டு இருந்தா அவங்களால அந்த ஸ்டேஜை விட்டு வெளியே வர முடியாது. ஆனா வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள் வந்து எல்லா டிபெண்டன்சின்னு நம்பி இருக்கிறதுல இருந்து விலகி பகவானை மட்டுமே நம்புறதா வாழ்க்கையில இறுதியில மாறணும். அதுக்கு தடையா இருக்கு. அதனாலதான விதுரர் வந்து திருராஷ்டிர வந்து நீ பீமன் போட்டை எச்சில சாப்பிடறேன்னு சொல்லி கலப்புறாரு. கடைசி வரைக்கும் நீ வந்து இப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு சோகமா இருக்க போறியான. யுதிஷ்டர் நல்லா தான் கவனிச்சுக்கிறாரு, பெரியப்பா அப்படின்னு மரியாதை அன்போடையும். ஆனா விதுரர் அவரை இருக்க விடல, கிளம்பு, ஏன்னா இப்படியே கடைசி வர இருந்தீங்கன்னா நீ வந்து குடும்ப வாழ்க்கை சுகமா இருக்குன்னு இதுலயே உட்காந்துட்டு இருப்ப. ஒரு ஸ்டேஜ் அனுபவிச்சாச்சு, முத பேசிக்கா பிரம்மச்சாரியத்துல கத்துக்கிட்டாச்சு, கொஞ்சம் நஞ்சம் முந்தின பறவை இருந்த நாடு கிரகஸ்த வாழ்க்கையில நுழைஞ்சாச்சு. அடுத்து வெளிவரணும், இந்த பறவையிலே வெளியே வரணும். அந்த பற்றுதல்கள் இருந்து சாகரம் மட்டும் பற்றுதலோட உட்கார்ந்துருக்க கூடாது, அதுக்குள்ள ஸ்டேஜ் தான். ஆனாலும் இந்த மூணு பேருக்கும் வந்து பிரம்மச்சாரி வானப்பிரஸ்த சன்னியாசி உங்களுக்கு வந்து பணமோ சொத்தோ சுகமோ எதுவும் சேர்த்து வைக்கிறது வந்து சாஸ்திரம் அனுமதிக்கல. அவங்க வந்து கூடிய மட்டும் மற்றவங்க என்ன தான தர்மம் தர்றாங்களோ அதை சொல்லி இது பண்ண. அதே மாதிரி பிராமணரும் எந்தவித சொத்து சுகங்களும் சேர்த்து வைக்க அனுமதிக்கப்படல. காரணம் வந்து அவங்க வாழ்க்கை பூரா ஆன்மீக போதனை பண்ண வேண்டியவங்க. அவங்க வந்து அளவுக்கு அதிகமா சேர்த்து வச்சாலோ இல்ல இது பண்ணாலோ அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தை போதிக்க முடியாது. பணம் நிறைய சேர்க்கணும் நினைச்சா யார் பணம் நிறைய தருவாங்க, எப்படி சொன்னா பணம் தருவாங்க அப்படின்னு நம்ம அறிவுரைகளே மாறி போயிடும். உண்மையை சொல்ல முடியாது, உண்மையை சொன்னா பணம் கிடைக்காது, வசதி கிடைக்காது. அதனாடியும் இங்க வந்து பிராமண ரூபத்துல வாமனர் வர்றாரு. பலிமராஜா வந்து சத்ரியனாவும் குடும்பஸ்தராவும் இருக்காரு ராஜாவா. அதனாடி அவர் டியூட்டி இவரை சப்போர்ட் பண்ண வேண்டியது. அதனாடி கேட்கிறாரு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி. இதுதான் தாத்பரியம். இன்னைக்கு கலியுகத்துல எல்லாம் தலைகளா மாறி போச்சு. கடைசி சாகரம் மட்டும் எல்லாரும் வீரசார தலைமாட்டில் வச்சு தூங்குறாங்க. கடைசி அந்த மாதிரி 80 வயசானாலும் சரி 100 வயசானாலும் சரி, அதே மாதிரி கடைசி வயசானவங்களுக்குலாம் ஒரு பிடியே இந்த பணம் தான். உள்ள கடைசி வரைக்கும் தன்னை பார்க்குமா பார்க்காதான்றதுக்கு அந்த பணம் வந்து நிறைய குடும்பங்களை பார்க்கறேன். அந்த கொஞ்சம் ஒரு ஹோல்டு ஹோல்டுன்னு சொல்லுவாங்கள ஒரு பிடிமானம், அந்த பிடிமானம் வந்து சொத்து சுகம் எழுதி தர்றதுல கடைசி வரைக்கும். நிறைய பேர் வீட்டில் நான் செத்த பிறகு பிரிச்சுக்கோ, நீங்க பிரிச்சுக்கோ. அந்த மாதிரி பிள்ளைகளும் நாணயம் இல்லாம இருக்கு, மூத்தவங்களும் அந்த மாதிரி இருக்கு. அதனாடிதான் ஆன்மீக வாழ்க்கைக்கு இடம் இல்லாம இருக்கு. பகவானை நம்பவும் முடியல. பகவானை நம்புறதுன்னா இதை நம்ப கூடாதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்பினா பகவானை எங்கிட்ட நம்ப முடியும்? அதனாடி இவர் வந்து குள்ள பிராமணரா எடுத்து வர்றாரு, பிரம்மச்சாரி தான் வர்றாரு, பிரம்மச்சாரியா வர்றாரு. பிராமணரா இருக்க பிரம்மச்சாரியா இருக்க அதனாடி பலிமராஜா வந்து அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல பிரபுபாதா வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கிறாரு, இந்த மாதிரி பிரகலாத மகாராஜா வந்து பெரிய பக்தன்னு சொல்லியிருக்கு, ஆனா அவர் வந்து தன்னோட பேரனான இவர் மேல எப்படி ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்கார். நாடி இவர் எப்படி சிறந்த பக்தராக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வாதிடக்கூடும். அதனாடி இதுக்கு வந்து பிரசாந்தன்ற வார்த்தையை சொல்ற, பிரசாந்தனா நிதானமா இருக்கிறவனு. அவர் வெளியே பார்க்க பக்தருக்கு நிதானமா இருக்கிற மாதிரி பக்தி பற்றுதல் வச்சிருந்தமா இருந்தாலும் பிரகலாத மகாராஜா வந்து அவர் பக்தரா இருந்தனாலே பற்றுதல் வச்சாரு. பலி மகாராஜா முன்னாடி நான் அவர் பாசத்தினாலே கட்டுப்பட்டப்ப பிரகலாத மகாராஜா வந்து தான் அவர்கிட்ட பேசுறாரு. அந்த மாதிரி மிக முக்கியமா பிரகலாத மகாராஜாவோ யாரா இருந்தாலும் பக்தியில ரொம்ப சீரியஸா பிராக்டிஸ் வர்றவங்க வெளியே தெரியற விஷயங்களை வந்து குறைபாடுகள் மாதிரி எடுக்க முடியாது. காரணம் வந்து சாதுரியவ மந்தவியா, அவங்க பக்தர் தான் அப்படின்னு பாவத்தியா சொல்லுது. குறைபாடுகள் இருந்தாலுமே பக்தர்கள்னு சொல்லுது. அதனாடி பிரகலாத மகாராஜாலாம் தூய பக்தர். அதனாடி அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து பக்தரா தான் இருக்காரு. வெளியே அவர் பிரகலாத மகாராஜாக்கு பாசம் காட்டணும்னா சொல்லி பண்ணக்கூடாது. ஆக்சுவலா பாசம் வந்து பக்தியில இருக்கணும். ஒருத்தரோட பாசம் இருக்கலாம், அதனாடி உலக வாழ்க்கையில எல்லாரும் வெறுத்து போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரையும் பகவானோட பக்தரா பார்க்க தெரியணும், பகவான பக்தர ஆத்மாவா கனெக்ட் பண்ண தெரியணும். அந்த மாதிரி ரிலேஷன் வந்து தப்பு இல்லை. அதனாடி பிரகலாத மகாராஜா வந்து பலி மகாராஜான பேரனாவும் மட்டும் இல்லாம பக்தனாவும் பாக்குறாரு. அது பின்னாடி வரப்போற நிகழ்ச்சியை இப்பவே பிரபுபாதா வந்து கோட் பண்ணியிருக்காரு. ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீமத் பாதம் கி ஜெய். சில பிரபாதி குல பிராமணன் சொன்ன ரொம்ப சின்ன ரூபமா இருந்தாரு. ரொம்ப அதாவது இந்த 4 குமாரர்கள் மாதிரி இவரும் பிறந்தவனே அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிலை அடைஞ்சவனே அப்படியே பலிட்ட வர்றாரு பலி மகாராஜாட்ட. அன்னாடி வளர்ந்த நிலையிலயோ பெரிய உருவத்திலயோ வரல. அந்த கடைசியில விஸ்வ ரெண்டாவது அவர் வந்து இந்த 3 அடி நிலம் எடுக்கிறதுக்கு ரூபம் எடுக்கையில அதுக்கு பின்னாடி சொல்றனாடி இன்னைக்கு குள்ளமா இருக்காருன்னு சொல்றாங்க. பின்னாடி வந்து அவர் 3 அடி நிலம் எடுக்கிறதுக்கு அப்படியே பிரபஞ்சம் பூரா வளர்ந்து நிக்கிறாரு. அத பின்னாடி சொல்றதுக்கு இப்ப குள்ள பிராமண குள்ளமா இருக்காருன்னு சொல்ற பறக்கையிலே ஃபுல்லா நம்ம கிருஷ்ணன் பிறந்த மாதிரி சங்கு சக்கரம் இதோட பிறக்கல. உடனே தேவகிலாம் நமஸ்காரம் பண்ண அப்புறம் குழந்தையா மாறிக்கிட்டாரு. இங்க வந்து இவர் குழந்தையாவே தான் இருந்தாரு, குழந்தையாவே தான் குள்ளமான இருந்தார். அதனாடி. ஆனா பின்னாடி பலிமராஜாவுக்கு அந்த வரம் கொடுத்தவனே மூணடி எடுக்கையில விஸ்வரூபமா எடுக்கிறாரு. அதனாடி இப்ப அத பின்னாடி கோட் பண்றக்காண்டி முன்னாடி குள்ள பிராமணன் சார், குழந்த ரூபத்துல அப்படியே குழந்த ரூபத்திலே போனாரு, அதான் குள்ள பிராமணன். ஹரே கிருஷ்ணன்.